நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
பேராசிரியர் நடராஜா ஸ்ரீஸ்கந்தராஜாவுடனான நேர்காணலை கடந்த முறை நிறைவு செய்யும் போது பாலாறிலிருந்து பெருக்கெடுக்கும் ஆறு குறித்து பேசிக் கொண்டிருந்தோம். அந்த நேர்காணலை இப்பொழுது தொடர்கிறோம். மீண்டும் வணக்கம் பேராசிரியர் நடராஜா ஸ்ரீஸ்கந்தராஜா.
வணக்கம் சஞ்சயன்.
தொடருங்கள், நாங்கள் விட்ட இடத்திலிருந்து தொடரலாம்.
அப்ப இந்த நீர்பெருக்கங்கள் மாரி காலத்தில் பெருகத்தான் போகின்றன, அது இயற்கை. கோடை காலத்தில் வறண்டுதான் இருக்க போகின்றன, அதுவும் இயற்கை. அப்ப அந்த நீரை உரிய வகையில் தேக்க முடியுமாக இருந்தால், அதற்கு வளங்களை தேட முடியுமா இருந்தால், அதை பொருத்தமான வகையில் மலிவாக குடாநாட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்க முடியுமாக இருந்தால், எல்லாம் வரவிருக்கத்தக்க திட்டங்கள். ஒவ்வொன்றுக்கும் சாதக பாதகமான பார்வைகள் இருக்கின்றன. இவை அண்மையில் நாட்டின் உயர்மட்ட வட்டங்களில் பேசப்பட்டு ஓரளவு தீர்ப்பு நிலைக்கு போயினாலும் முடிவாக ஒன்றும் நிறுவப்படவில்லை. எனவே கடல் நீரை நன்னீராக்கி குடிப்பதா, மழை நீரை தேக்கி குழாய் மூலம் கொண்டு வருவதா, அல்லது இரணமடுவில் விவசாயத்துக்காக நீண்டகாலம் கையில் உள்ள பெரும் நீர்த்தேக்கத்தின் ஒரு பகுதியை நேரடியாக கொண்டு வருவதா, இவையெல்லாம் கையில் உள்ள மூன்று மாற்று வழிகள். இந்த மூன்றையும் ஒரு பக்கம் இருக்க, எங்களுடைய ஆய்வின்படி, இதுவரை கண்ட தெளிவுகளின்படி, மக்கள் காலங்காலமாக அவரவர் வீடுவளவுகளில் இருந்த கிணறுகளை சரியாக கண்காணிக்கிறார்களா, பாவிக்கிறார்களா, அந்த கிணறின் உள்ளே சென்று நீராக சேர்கின்ற நீர் மாசடைவதற்கு நாங்களே காரணமாக இருக்கிறோம் என்பது தெரிந்த பிறகும் அதை அக்கறையில் எடுக்கிறார்களா, எம்முடைய போருக்கு பின்னான வளர்ச்சியின் போது ஏற்பட்டு வருகின்ற நாங்கள் தெரிவு செய்திருக்கின்ற பாதைகள் சீரான வகையில், ஒருங்கிணைக்கப்பட்ட வகையில், எம்முடைய நிலப்பரப்புக்கு உகந்த வகையில் திட்டமிடப்பட்டு செய்கின்றனவா என்றதை பார்த்தோமானால், இவை எல்லாம் அக்கறையற்ற ஒரு பாதையில் திசை தெரியாமல் போகின்ற ஒரு சமூகம் போல நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் என்பது இது என்னுடைய தனிப்பட்ட தொகுப்பு. ஆகவே இப்போதைக்கு இதில் ஈடுபட்டுள்ள துறை சார்ந்த அறிவியலாளர்களையும், அதற்கு பொறுப்பாக உள்ள அரச அலகுகளையும், நிர்வாகத்துக்கு பொறுப்பில் உள்ள அரச அதிகாரிகளையும், விவசாய துறையையும், நகர திட்டமிடுதலுக்கான அர்பன் டெவலப்மெண்ட் அதாரிட்டியும், இவ்வாறு பன்முக கட்டமைப்புகளை ஒரு பகுதியாகவும், மக்களை இன்னொரு முக்கியமான பகுதியாகவும், மக்கள் அரங்கங்கள், கிராம நலன்புரி சங்கங்கள், பெண்கள் அமைப்புகள், என்ஜிஓக்கள், இவற்றை இன்னொரு கூறாகவும், ஆய்வை தம்முடைய முயற்சியாக கொண்டிருக்கின்ற கல்வித்துறை சார்ந்த பல்கலைக்கழகங்கள், இப்பொழுது வடமாகாணத்தில் இரண்டு பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன, இரண்டையும் ஒன்றிணைத்து மக்கள் மத்தியிலே வடக்கின் நீர்வள உரையாடல் வட்டம், நோர்தர்ன் வாட்டர் டயலாக் ஃபோரம் என்ற ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தி முதல் ஓராண்டு பயணித்திருக்கிறோம். அங்கே நீங்கள் கேட்ட கேள்விகள் போன்ற அத்தனையும் பேசப்படக்கூடிய, உரையாடலாக மேற்கொள்ளப்படக்கூடிய, பக்குவமான ஆரோக்கியமான வகையில் உரையாடல்களை நிகழ்த்தவல்ல மக்களை வளர்க்கின்ற முயற்சி, அதில் சரியான திசையிலும் போதிய அளவு முன்னேற்றம் தருகின்ற வகையிலும் நாம் போயிருக்கிறோம் என்பது என்னுடைய பார்வை மட்டுமில்லை, இதை இதில் பங்கு பெற்றவர்களும் மற்றவர்களும் சொல்லி வருகிறார்கள். இதை ஒரு வெளிநாட்டு பார்வையை மதிப்பீடு செய்து எங்களுக்கு அறிக்கை தருமாறு என்னுடைய குயின்ஸ்லாந்து மாநிலத்தில் உள்ள அகாடமிக் கொலீக் ஒருவரை கேட்டிருக்கிறேன். அதை நடத்துவோம். ஏனென்றால் நாங்கள் எங்களுடைய முயற்சிகள் ஈடுபடும் பொழுது இன்னொரு வெளியாளினுடைய பார்வை மிக அவசியமானது. அப்போ இந்த செயல் திட்டம் பல்கலைக்கழகத்தின் முயற்சியாக மூன்று ஆண்டுகள் அரச நிதியோடு நிகழ்ந்ததன் பின்னர் ஆக குறைந்தது இன்னொரு மூன்று ஆண்டுகளுக்கு ஏதோ ஒரு வகையில் நிதியை தேடிக்கொள்ள வேண்டும். இதற்காக புதிய விண்ணப்பங்களை எழுதி கொண்டிருக்கிறோம். இதைவிட என்னுடைய வேண்டுகோளுக்கு அமைய சில தமிழ் மக்கள் நலன் புரியும் மக்கள் மத்தியிலிருந்தும் இந்த தொகையை எடுத்து அதற்கான ஒரு சிறு அறிவுசார் அணி, அவர்கள் தங்களுடைய மேற்படிப்பாக இதை வைத்து கொண்டு அதே நேரம் களத்தில் செய்யப்பட வேண்டிய அளவீடுகள், மக்களை ஒன்று திரட்டுகின்ற முயற்சிகள், பேசுகின்ற விடயங்களை தொகுத்து மக்களுக்கு சொல்லுதல், இதைவிட யங் வாட்டர் ப்ரொஃபஷனல்ஸ் என்ற பெயரில் இளம் நீர் வாண்மையாளர்கள் என்ற ஒரு வட்டம் மாதம் இருமுறை தொடர்ச்சியாக நான்காவது ஆண்டாக நாங்கள் நிகழ்நிலையில் சந்தித்து வருகிறோம். அங்கேயும் இளையவர்களை இந்த பெரிய சிந்தனைகள், பரந்த சிந்தனைகளுக்கு உகந்த வகையில் வளப்படுத்தும் பேச்சுக்கள் உரையாடல்கள் நடைபெறுகின்றன.
இந்த பேச்சுக்கள் உரையாடல்கள் மூலம் நீங்கள் அரசு சார்ந்த அரசு சாரா அமைப்புகள் மற்றும் நீர்வளத்துறையில் ஈடுபட்டவர்களை நன்றாக இணைத்திருக்கிறீர்கள் என்பது தெரிய வருகிறது. ஆனால் அதனுடன் ஈடுபடாத தனிப்பட்ட மக்கள் மனதில் மாற்றங்களை ஏற்படுத்துகிறதா என்பது என்னோட கேள்வி. ஏனென்று சொன்னால், அண்மையிலே நல்லூர் திருவிழா நடந்த போது ஒரு பெரிய பதாகை ஒன்றை பார்த்தோம். அதிலே இலங்கை அரசின் சட்டம் இந்த போர்வெல் அல்லது நிலத்துக்கடியில் ஆழமான குழாய் கிணறுகள் தோண்டப்படுவது குறித்த அறிக்கையை பார்த்தோம். ஆனால் அது குறித்து என்னுடன் வந்தவரிடம் கேட்டபோது அவர் சிரித்துக் கொண்டு சொன்னார், ஒவ்வொருவரும் தங்கள் வேடிக்குள் நடக்கின்ற விடயத்தை அது என்னுடைய விடயம், அதிலேயே அரசு தலையிட வேண்டும் என்று போன்ற கருத்துத்தான் மக்களிடையே பரவலாக நிலவுகிறது. இது எப்படி அவர்கள் பார்ப்பார்கள் என்று எனக்கு தெரியவில்லை என்று அவர் ஒரு நகைச்சுவையாக அதை சொல்லிவிட்டு போனார். நீங்கள் உங்களது அனுபவத்திலே இதை மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா, தாங்கள் செய்கின்ற தவறுகளை உணர்கிறார்களா?
சிக்கலானதும் அதே நேரம் சுலபமானதுமான ஒரு கேள்விதான். நான் அந்த கேள்விக்கு வர முதல், இந்த குழாய்க்கிணறு விடயம் நீர் நெருக்கடியில் மத்தியில் வாழ்கின்ற எந்த ஒரு சமூகமும் மிக அவதானமாக செய்யப்பட வேண்டிய ஒரு விடயம். நாங்கள் உலகத்தில் எந்த ஒரு நகரத்திலும் இல்லாத அளவுக்கு தனித்தனி கிணறுகளில் ஒவ்வொரு வீட்டு வளவிலும் ஒரு கிணறு வைத்திருக்கின்ற ஒரு சமூகமாக யாழ்ப்பாணத்தில் மாறியிருக்கிறோம்.
குறைந்தது ஒரு கிணறு என்ற சில வீடுகளில் மூன்று கிணறுகள் கண்டிருக்கிறோம்.
நான் சிறுவனாக இருந்த காலத்தில் ஒரு கிணறில் 10-15 குடும்பங்கள் பயன்படுத்துகின்ற பொது கிணறுகளும் ஒரு வளவுக்குள் பல குடும்பங்கள் வாழ்ந்ததன் காரணமாக ஒரு கிணறை பல குடும்பங்கள் பாவிக்கின்ற நிலையில் தாண்டி நாங்கள் தனித்தனி தீவுகளாக, தனித்தனி மனிதர்களாக, தனித்தனி வேலிக்குள் நம்முடைய எல்லைகளும் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் நிரப்புகிறார்களாக. ஆகவே எங்கள் மிளசில கூடங்களையும் தனித்தனியாக அந்த இடத்தில் நிரவுகின்ற நிலையில் நம்முடைய நீர் பாழடைந்து போகின்ற ஒரு வேலையும், புதிய துளைக்கும் கருவிகள் தமிழ்நாட்டில் பதப்படுத்தப்பட்டு அந்த தொழில்நுட்பம் நம்முடைய தேவைக்கு தாண்டிய ஒரு நிலையில் வடமாகாணத்தில் வந்திருக்கின்ற ஒரு நிலையில், அதற்காக வடமாகாணத்துக்கென என்று இல்லாவிட்டாலும் வடமாகாணத்தை போன்ற புத்தளம் போன்ற பகுதிகளில் குழாய்க்கிணறுகள் எங்கு தோண்டப்பட்டாலும் அவை சட்டத்துக்கு அமைய பொறுப்புள்ள தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி எவ்வளவு நீர் எடுக்கக்கூடிய குழாயாக இருக்கலாம் என்பதை தீர்மானிப்பதற்கான உத்தரவு பெற்று உத்தரவு லைசன்ஸ் வைத்திருப்பவர்கள் தான் அதை தோண்ட வேண்டும் என்று இருக்கிறது. இதைவிட புதிய பெரிய நிறுவனங்கள் வந்து கொண்டிருக்கின்றன, பெரிய உணவு உற்பத்தி சாலைகள், பெரிய வைத்தியசாலைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. இதைவிட குடாநாட்டுக்கப்பால் பெறப்போகின்ற உற்பத்தி முயற்சிகள் எல்லாம் உலகத்தில் உள்ள அத்தனை மக்களும் கருத்தில் கொள்கின்ற ஒரு அடிப்படை விடயம், நீரை பாழடையாத பார்க்கின்ற, நீரை விரயம் செய்யாத அணுகுமுறைகளை, நீரை மீளவும் சுத்திகரித்து மீள்பாவனை செய்கின்ற ஒரு பண்பாடு உலகம் முழுக்க வருகிறது. உங்களுக்கு அது இங்கே அன்றாடம் தெரிந்த விடயம். இந்த சிந்தனை ஒரு மட்டத்துக்கு தெரிந்திருந்தாலும் அத்தனை பேரும் அதை கண்டும் காணாமல் இருக்கின்ற ஒரு நிலைதான் அங்கே இப்பொழுது இருக்கிறது. குழாய்க்கிணறு தோண்டி கொடுப்பவர்களை நாங்கள் இன்னும் எங்களுடைய வட்டத்தில் இணைக்கவில்லை, நிச்சயமாக அவர்களை அணுகப் போகின்றோம். ஆகவேதான் இந்த சட்டம் இருக்கிறது என்பதைத்தன்னும் இப்போதைக்கு வெளிப்படுத்தினால்தான், சட்டத்தை மீறுபவர்களுக்கு தண்டனை கூட இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தினால்தான் அந்த தொடர்பாடல் முக்கியமானது என்ற வகையில் நாங்கள் அந்த விடயத்தை ஒழுங்கு செய்திருந்தோம். நிலத்தடி நீர் எமது உயிர் நாடி என்ற ஒரு சுலோகத்தை முன்வைத்துத்தான் இந்த மக்கள் தொடர்பை நல்லூர் திருவிழாவின் போது கடைசி 10 நாட்களும் ஒழுங்கமைத்து அதனுடைய பெறுபவர்களை இப்பொழுது மீளாய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய அணி. நாங்கள் அதை மீளவும் இன்னொரு பார்வைக்கு உட்படுத்துவோம். இது மத்திய அரசின் வாட்டர் ரிசோர்சஸ் போர்ட், நீர் வளங்கள் சபை என்ற ஒரு அலகின் கீழ் தான் வருகின்றன. அவர்களையும் அழைத்து எங்கள் மத்தியில் உரையாட வைத்திருக்கிறோம். அவர்கள் சொல்கிறார்கள், சட்டம் இருக்கிறது தான், ஆனால் அதனை நெருக்கமாக பின்பற்றி கையாளுவதற்கு எங்களிடம் அதிகாரம் போதாது. தெற்கு மாகாணங்களில் இப்படி நடக்கும் பொழுது அயலில் உள்ளவர்கள் அதை சொன்னால் ஆக குறைந்தது காவல்துறையாவது போய் அவர்களை 2 கேள்வி கேட்பார்கள். இங்கே அப்படியான தன்மை இல்லை. நாங்கள் எம்முக்குள்ளே வெந்து கொண்டு எதுவும் சொல்ல முடியாத அமைதி காக்கும் மக்களாக இன்றைய சமூகம் இருக்கிறதும் எங்களுடைய பரஸ்பர நம்பிக்கையற்ற பயம் மிக்க ஒரு சமூகமாக நாங்கள் இன்றைய நிலையிலிருந்து நாங்கள் வெளியேறி வருடத்துக்கு வர வேண்டும். அப்ப இந்த தலைப்பை நாங்கள் அறிவுசார் ரீதியில் சொல்வதற்கான தரவுகள் நம்மிடம் இருக்கிறது. வளங்கள் இருந்தால் இந்த முயற்சியினூடாக நாங்கள் இதை இன்னும் செழுமையாக செல்லலாம். அதுக்கான முதல் படிதான் இந்த நல்லூர் நிகழ்வு. இன்னொரு தொல்லையான விடயம், புதிய தொழில்நுட்ப வழி தந்திருக்கின்ற ஊடகங்கள், டிஜிட்டல் மீடியாவில் இவை பேசப்படும் பொழுது பொறுப்புள்ளவர்களால் பொறுப்புள்ள வகையில் இந்த உரையாடல்கள் நிகழ்கின்றனவா என்ற ஒரு பெரிய அச்சம். அப்ப இதை நாம் இந்த ஆய்வு செய்கின்றவர்களோ அல்லது பல்கலைக்கழகமோ அதுக்கு பொறுப்பை வலியுறுத்தி சொல்ல முடியாது. ஆனால் மேம்பட்ட சமூகமாக நாங்கள் வரும் பொழுது முகநூல் போன்ற தளங்களில் இந்த விடயங்கள் தாராளமாக பேசப்படுவது, சரிபிழைகள் உள்ளடங்கிய வகையில் பேசப்படுவது ஆரோக்கியமானதா இல்லையா என்ற ஒரு பிறந்த கேள்வி இருக்கிறது. நான் அதை தணிக்க வேண்டும் என்றுதான் இப்பொழுது நான் சொல்லுவேன். அது ஒரு புறம். மற்றும்படி பொதுவாக குழாய் கிணறு தவறானது என்ற பரந்த அபிப்பிராயம் இருப்பதாக நான் உணர்கிறேன். ஆனால் அதற்கு மாற்றீடாக நீங்கள் வேறு ஏதேனும் சொன்னீர்களாயிருந்தால் அதை பரிசீலிப்போம். ஒரு கிணறு கண்ட 3 லட்சம் ரூபாய் செலவாகுது என்றால், ஒரு குழாய் கிணறை தோண்டுவதற்கு சில வேளையில் 1 லட்சத்துக்கு உள்ளே தான் இருக்குமாக இருந்தால், துளைப்பது மிக சுலபமாகவும் விரைவாகவும் ஆழமாகவும் அளவுக்கு அதிகமாகவும் செல்கின்ற ஒரு தன்மை உள்ள நிலையில், எது லாபமானது, எங்கே நட்டம் வருகிறது என்பதை பிரித்து பார்க்கின்ற மக்கள் சமூகம் இருக்கா என்பது ஒரு கேள்வி. சட்டமீறல் வேறு பல கோணங்களில் நடைபெறுவது நாம் அறிந்த விடயம்தான்.
நின்று நேரம் பேசிவிட்டோம் ஐயா. நீங்கள் நேற்று நடத்திய உரையாடல் பற்றி நேர்களுக்கு அறியத்தாருங்கள். ஏனென்றால் அந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டவர்களை அவர்களது ஆஸ்திரேலிய அனுபவங்களை எம்முடன் பகிரும்படி கேட்டிருக்கிறேன். அவர்கள் இங்கு 3 வாரம் தங்கியிருக்க இருக்கிறார்கள். அந்த நேர்காணலை 3 வாரங்கள் கழித்துத்தான் செய்ய இருக்கிறோம். உங்கள் பார்வையில் அந்த நிகழ்ச்சி குறித்த பார்வையை கூறுங்க.
அந்த செயல் திட்டத்துக்கு பின்னே இருப்பவர் என்னுடைய பல்கலைக்கழக சகாவாகவும் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்தவருமான பேராசிரியர் பசந்த் மகேஸ்வரி அவர்கள். அற்புதமானவர், என் மீது அன்பு செலுத்துபவர், என்னுடைய கேள்விகள் எல்லாவற்றுக்கும் தன்னால் என்ற உதவியை செய்து தருவேன் என்று சொல்பவர். அவரும் ஒரு நீரியல்
அவருடைய ராஜஸ்தான் மாநிலத்தில் நீர்வளத்துறை குறித்து அவர் செய்கின்ற முயற்சிகள் பற்றி நாங்களும் ஒரு நேர்காணல் செய்திருந்தோம்.
அப்ப அவர் அங்கே செய்கின்ற மாவி என்ற ப்ராஜெக்ட், மேனேஜ்ட் அக்விஃபர் ரீசார்ஜ் என்ற ஒரு கோட்பாடு, அதாவது எந்த நிலத்தடி நீர்ப்படுகை நீர்த்தேக்கம் எதுவும் சரியான வகையில் மழை நீர் உட்செலுத்தும் வரைதான் அது பயனுள்ளது என்ற பார்வையில், அதை நாங்கள் கெட்டித்தனமாக அந்த நீரை உட்செலுத்தும் முயற்சியை மேற்கொள்ளலாம் என்ற அந்த கோட்பாட்டை அவர் எனக்கு எடுத்து தந்து, அந்த உற்சாகத்தில் தான் முதல் கார நகரை சேர்ந்த சில தோழர்களை கூடுகின்ற ஒரு இடத்தில் நான் இதை முன்வைத்து நாங்கள் அங்கே இதை ஆய்வாக செய்வோம் என்று வெளிக்கிட்ட நிலையில்தான் இந்த பிறந்த பல்கலைக்கழக செயல் திட்டம் வந்ததனால் அதை இணைத்திருக்கிறோம். எனவே அந்த முயற்சியின் பயனாளியாக நானும் இருக்கிறேன். ராஜஸ்தானும் குஜராத்தும் வழங்கிய அறிவின் அடிப்படையில் விவசாய சமூகத்தில் அவர்கள் கொண்டிருந்த மாற்றங்கள் உற்சாகம் தருகின்ற நிலையில், இன்று இந்தியாவின் மத்திய அரசு ஜல்சக்தி என்ற அமைச்சு அதை தனது கையில் எடுத்து அதை வேறு பல மாநிலங்களுக்கு விரிவாக்கம் செய்து இவருடைய உதவியோடு அது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் ஒரு கூறாக போன ஆண்டும் இந்த ஆண்டும் யங் வாட்டர் ப்ரொஃபஷனல்ஸ் என்ற வகையில் அங்கு அரச அலகுகளில் வேலை செய்கின்ற நீரியல் பொறியியலாளர்களை அவர்களுக்கு புதிய அணுகுமுறைகளை, நம்முடைய ஹோக்ஸ்பெரி மெதட் என்று நான் சொல்ற கற்பித்தல் கற்றல் முறையை அறிமுகம் செய்து, இந்த 2வது வட்டத்தைச் சேர்ந்த 20 பேர் நேற்று வந்திருந்தார்கள். நானும் அங்கே போக இருந்த வாய்ப்பு பொருந்தியதால் அவர்களுடைய 1வது விதியை நான் வழங்கும் சந்தர்ப்பம். அதில் நான் என்னுடைய கதையையும் எங்களுடைய கதையையும் சொல்லி, அதே நேரம் ஐரோப்பிய நாட்டில் நான் முதலில் குறிப்பிட்ட அந்த ஆரோக்கியமான ஒரு பாதை, அதற்கான சிந்தனை கோட்பாடுகள் இவற்றையும் அவர்களுக்கு புரிய வைத்து, அவர்கள் செய்கின்ற முயற்சியை இன்னும் சிறப்பாக செய்வதற்கு அவர்கள் பாவிக்கின்ற மொழி முதலில் இருந்து மக்களோடு எவ்வாறு ஈடுபடுத்தலை மேற்கொள்வது, எவ்வாறு தொடர்பாடல் செய்து கொண்டு செல்வது என்பதில் சில கருத்துக்களை முன்வைத்திருந்தேன். அவர்கள் அதை வரவேற்றது போல எனக்கு தென்பட்டது. இனி அந்த அறிவையும் வசந்த் அவர்களுடைய துணையோடு எங்கள் கையில் உள்ள யங் வாட்டர் ப்ரொஃபஷனல்ஸையும் இதே போன்ற இன்னும் பரந்த ஒரு பார்வைக்கு இந்த வட்டத்தை பெருப்பிக்கும் முயற்சி எனக்கு பயனுள்ள சந்திப்பாக அமைந்திருந்தது.
நீரின்றி அமையாது உலகெனின் யார் யாருக்கும், வானின்றி அமையாது ஒழுக்கு என்று திருவள்ளுவர் கூறியிருந்தார். நீரின்றி நாம் உலகில் வாழ முடியாது. அந்த வகையிலே நீங்கள் செய்கின்ற அனைத்து செயற்பாடுகளும் மெச்சக்குரியவை. உங்களது செயற்பாடுகள் திறம்பட நடக்க வேண்டும், அந்த முயற்சிகள் வெற்றி பெற வேண்டும் என்று SBS தமிழ் ஒலிபரப்பின் சார்பில் வாழ்த்து கூறி, நீண்ட நேரம் எமக்காக ஒதுக்கி நிலைய கலையகம் வரை வந்து இந்த நேர்காணலை தந்ததற்காக நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி பேராசிரியர் நடராஜா ஸ்ரீஸ்கந்தராஜா.
SBS வானொலி என்றதும் நான் நேசித்த நேசிக்கின்ற பேராசிரியர் எலியேசரின் நினைவு வருகிறது. மாமனிதர், பேரறிஞர், நல்ல தமிழன். அந்த வகையில் அவரை ஒரு மூத்த ஆஸ்திரேலிய தமிழனாக நினைவு வைத்துக் கொண்டு இந்த வாய்ப்பை தந்த உங்களுக்கும், இதன் மூலம் நாங்கள் வடபுலத்தில் மேற்கொள்கின்ற முயற்சிகளின் ஒரு பகுதியையாவது இங்கு வாழும் தமிழ் மக்களுக்கு தெரிவிப்பதற்கான வாய்ப்பு மிக்க நல்லது. அதற்காக நன்றி. எல்லோருக்கும் வணக்கம்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.